வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகா ஹிட்சாலை வரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மாடித்தோட்டத்தில் அங்கக உரம் எவ்வாறு இடுவது என்பது பற்றிய விரிவான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் தவமணி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம், வாருங்கள்.
எல்லாருக்கும் வணக்கங்க. நான் தவமணி, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சுற்றுச்சூழல் அறிவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய கம்யூனிட்டி ரேடியோவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் வந்துட்டு நம்ம செய்திகளை வந்துட்டு வெளியிடுறதை நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிற தலைப்பு வந்துட்டு மாடித்தோட்டமும் அங்கக உரமும், மாடித்தோட்டத்தில் அங்கக உரம் வந்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு பயன்பாட்டில் இருக்குது. ஏன் வந்துட்டு இந்த டாப்பிக்கு நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெரும்பாலான இடத்துல வந்துட்டு மாடித்தோட்டம் போடுறது, மாடித்தோட்டம் அமைச்சிக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய தேவையாக இருக்குது. அது இப்போ எல்லோரும் செய்யவும் செய்கிறாங்க. என்ன காரணத்துக்காக இதெல்லாம் இதையே பண்ணுறாங்க? ஏன் நம்ம அப்படியே வெளியில் விலைக்கு வாங்கிடலாமே? எல்லாத்துக்கும் மக்கள் இடத்துல ஒரு விழிப்புணர்வு என்னென்னா, காய்கறிகளை வந்துட்டு நம்ம சுத்தம் பண்ணால் மட்டும் போதாது, சுகாதாரமாகவும் அது இருக்கணும், நச்சு பொருட்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும், ரசாயன உரம் பயன்படுத்தாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. ரெண்டாவது, மாடித்தோட்டத்தில் இது ஒன்று மட்டுமே காரணமாக நம்ம சொல்லிட முடியாது. இன்னி பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் செய்கிறது நிறைய பேர் வந்துட்டு உடற்பயிற்சி, காலையிலையும் சாயந்தரம் தண்ணி ஊற்றலாம், லீவு நாளில் வந்துட்டு அதுக்கு வேணுங்கிற மற்ற வேலைகள்லாம் செய்யலாம், அதனால் அந்த ஒரு இது இருக்குது. தேவைக்கேற்ப பயிர் செஞ்சுக்கலாம். தேவைக்கேற்ப பயிர் செய்கிறதுனா எப்படி? நம்ம தான் வந்துட்டு எல்லாமே வெளியில் கிடைக்குது. அப்புறம் பாருங்கள், உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போகிறோம், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆகட்டும், காய்கறி கடையாக, அங்கே என்ன வச்சுருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். வேறு எதுவும் கேட்டால் நாளைக்கு வருதுங்க, நாளானிக்கு வருதுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அப்படி போய் வாங்க முடியாது, ஏன்னா நமக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ரெகுலராக நம்ம கடைகளுக்கு போயிட்டுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. ஸோ அது நகர்ப்புறங்களில் இது ரொம்ப அவசியமானதாகவும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில கடையில் கீரை வச்சுருப்பாங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒரு 20-10 அப்போ தான் வந்திருக்கும், நம்ம போகிற டயத்தில் முடிச்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலைகளில் தான் தேவைக்கேற்ப பயிர் செஞ்சுக்கிறதுங்கிறனால, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூலிகை செடிகள் நம்ம தேவைப்படும், நமக்கு ஒரு தூதுவளை இல்லை கற்பூரவள்ளி, புதினா, வல்லாரை, இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம ரெகுலராக நம்மளுடைய வீடுகளில் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்துட்டு அது கடையில் நம்ம வேணுங்கிற நேரத்துக்கு கிடைக்காது. ஸோ அதை வந்துட்டு நம்ம பயிர் செஞ்சு ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கீரைகள்லேயே அவங்க சிறுகீரை, அதிகபட்சமாக மணத்தக்காளி கீரை எப்போயாவது வச்சுருப்பாங்க, அதுவும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இப்போ வெந்தயக்கீரை, பசலக்கீரை, ஸோ இந்த மாதிரி நிறைய கீரை வகைகள் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வெந்தயக்கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ வெந்தயக்கீரை வந்துட்டு போனால் ஒன்றுமே கிடையாது. நார்மலாக நம்ம கடையில் விற்கிற வெந்தயத்தை வாங்கி போட்டிங்கன்னா அடுத்த 10-12 நாளில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 3 பையில் சிறு சிறுசாக இருந்தது போட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் உங்களுக்கு வந்துட்டு 4 ஒருக்கா ஒரு வெந்தயக்கீரை நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி தேவைக்கேற்ப நம்ம பயிர் செஞ்சுக்கிறதுக்கும் மாடித்தோட்டம் போடுறது ஒரு தேவையாக இருக்குது. இந்த காலத்தில் விலையும் கொஞ்சம் நமக்கு கம்மியாகும். ஸோ எல்லா வகையான நன்மைகளும் இதில் இருக்குது. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்குதுங்கிறதுனால நம்ம மாடித்தோட்டத்தை போடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்போ அமைக்கணும்னா மாடித்தோட்டம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்ன வேணும்? முதல்ல பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டத்துக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமான அமைப்புகள், அது வந்துட்டு கொஞ்சம் வேணும். பெருசாக தேவைப்படலனாலும் ஓரளவாவது அது இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் போடையில் நம்ம ஒரு சில மாடி வீட்டுகளில் மேலே வந்துட்டு ரொம்ப செலவு பண்ணாமல் காரம் மட்டும் போட்டு விட்ருவாங்க. அப்படி இருக்கிற இதில் மாடித்தோட்டம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா மேலே நீங்கள் தொடர்ந்து தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு டைம், சில சமயத்தில் 2 ஒரு டைம் வந்துட்டு நம்ம தண்ணி விட்டுகிட்டே இருப்போம். அப்போ வந்துட்டு அது உள்ளே இறங்கி நம்ம அந்த இரும்பு கம்பிகள்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா, சுவத்துக்குள்ளே அது வந்துட்டு துருப்பிடிச்சு போக வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் வாட்டர் ப்ரூஃபிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஸோ அது பண்ணுறதுக்கு வந்துட்டு சிப்ஸ் போடுவாங்க, ஒரு 20-10 சென்டிமீட்டர் அளவுக்கு இருந்து 20 சென்டிமீட்டர் அளவுக்கு சிப்ஸ்னு சொல்லக்கூடிய போட்டு இது பண்ணுவாங்க. அப்படி இருந்தால் சேஃபாக இருக்கும். இல்லைன்னா ஓடு பதிச்சிருவாங்க மேலே. ஸோ அதுவும் வந்துட்டு குறிப்பிட்ட அளவு சரிவு வச்சு, ஸ்லோப் வச்சு ஓடு பதிக்கிறப்ப தண்ணி எங்கேயுமே நிற்காது. ஸோ இல்லைன்னா இன்னும் சிலது பார்த்தீங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரிலாம் போனாங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் ஒரு வாட்டர் ப்ரூஃப்னு வச்சு ஒரு பேஸ்ட் வச்சு எல்லாம் ஒட்டிடுவாங்க அந்த சீட்டு வச்சு. ஸோ அதில் தண்ணி சுத்தமாகவே உள்ளே போகாது. இது இருந்தாலும் சிறப்பு, ஓடு பதிச்சாலும் சிறப்பு. நீங்கள் வந்துட்டு தாராளமாக மாடித்தோட்டம் போடலாம். வேறு என்ன கட்டுமானம் அதுக்கு தேவைன்னு கேட்டிங்கன்னா, கீழே நிலத்திலேயே பைகளை வச்சு நம்ம மாடித்தோட்டம் போடுறப்போ தண்ணி எப்போவுமே நிலத்தோட ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதை நம்ம தடுக்கிறதுக்காக ஒரு சின்ன மேடை மாதிரி போடலாம். சைடில் வந்துட்டு ஒரு ஒரு அடி, ஒன்றரை அடி இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு அடி ஹைட்டில், ஒரு ரெண்டு அடி அகலத்தில், தேவைக்கேற்ப நீளம் வச்சு நம்ம ஒரு மேடை போட்டுக்கணுமோ, அந்த மேடை மேலே நம்ம பைகளை வைக்கிறப்ப தண்ணி வந்துட்டு ஊற்றுற தண்ணி கீழே சிந்தினாலும் அது உலர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கனாலும் ரொம்ப முக்கியம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைகளை வந்துட்டு மாற்ற வேண்டாம், எனக்கு வந்துட்டு எப்போவுமே நிரந்தரமாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு கட்டுமானம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டால், அது வந்துட்டு இதே மேடை மேலே அந்த ரெண்டு அடி அகலத்துக்கு மேலே ஒரு அடி திரும்பவும் ஹைட்டு கொடுத்து நாம் வந்துட்டு கட்டிக்கலாம். எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு அதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு கலவைகளை போட்டு நம்ம செடியை பயிர் பண்ணலாம். இந்த மாதிரி கட்டுமானம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ கட்டுமானம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் விதை வேணும். விதை நீங்கள் வந்துட்டு எங்கே வேணாலும் வாங்கலாம். எங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துலேயும் தானியங்கி விதை வழங்கும் கருவி வச்சுருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா அதில் நீங்கள் விதை எடுத்துக்கலாம். எங்களுக்கு அப்பப்போ என்னென்ன விதைகள் இருக்கோ அந்த விதைகள்லாம் அங்கே வந்து வச்சுருக்கிறாங்க. நீங்கள் தாராளமாக அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தொட்டி கலவை, அதை நாங்கள் பாட் மிக்சர்னு சொல்லுவோம். ஸோ பாட் மிக்சர் தொட்டி கலவைங்கிற ரொம்ப முக்கியமானது மாடி தோட்டத்தில் பயிர் வளர்கிறதுக்கு. ஸோ அதில் வந்துட்டு என்னென்ன அங்கக உரம், ஏன்னா வெளியில் நம்ம வேண்டாம் ரசாயன உரம் கலந்துருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்துட்டு மாடி தோட்டம் போட்டு அதில் அங்கக உரத்தை பயன்படுத்துகிறோம். ஸோ இப்போ அங்கக உரம் சேர்ந்த ஒரு தொட்டி கலவையை நம்ம பயன்படுத்துறது இன்னும் சிறப்பு. என்னென்ன அங்கக உரங்கள் இருக்குது, அதை நாம் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கக உரத்தில் முதன்மையானது மண்புழு உரம், அப்புறம் மக்கிய உரம் கம்போஸ்ட்னு சொல்கிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா தென்னை நார்க்கழிவு, அது மக்காமல் இருந்தாலும் சில சமயம் அப்படியே போடலாம், அது ஒரு இது. தொழு உரம், தொழு உரம்னா நம்ம ஃபார்ம்யார்டு மெனியூர்னு சொல்லுவோம், சாணியிலேயே வறண்ட சாணி இருக்கும் இல்லைங்களா, அதையே பொடி பண்ணி போடுறது தொழு உரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பயோ மினரலைசர்னு ஒன்று எங்கள் சுற்றுப்புற சூழல் அறிவியல் துறையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கிடக்குது. ஒரு கிலோ வந்துட்டு 60 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்யா, இதுவும் 1 லிட்டர் வந்துட்டு 100 ரூபாய்க்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எங்கள் சுற்றுப்புற சூழல் அறிவியல் துறையில் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி இதையெல்லாம் வாங்கி நம்ம அங்கக உரமாக பயன்படுத்தலாம். இப்போ இது வாங்கி பயன்படுத்துகிறத விட மக்கிய உரம் வந்துட்டு நம்மளே வீட்டில் தயாரிக்கலாமாம், கட்டாயம் தயாரிச்சுக்கலாம் நீங்களே. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே போடுற நீங்கள் அந்த மாடி தோட்டத்திலேயே ஒரு இடத்துல ஒரு ரெண்டு பின் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்னு நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு இருக்கிற பிளாஸ்டிக்கில் இல்லை அந்த இது ஒரு மாதிரி தொட்டி மாதிரி. ஸோ அதை எடுத்து அதுக்குள்ளே நீங்கள் தினமும் வர்ற காய்கறி கழிவுகளை காலையில் எல்லா வேலையும் முடிக்க வேண்டியது கூட்டி கொண்டு போய் அதுக்குள்ளே போட வேண்டியது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா சாணியை போட்டு ஒரு கலர் கலர். ஸோ இப்படியே அந்த பின்னில் ஒரு 2 அடிக்கு கிட்டத்தட்ட வந்ததுன்னா உங்களுக்கு அதில் ஒரு வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிலோ தேர்ந்துடும். அந்த 25 கிலோ வந்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு 2 அல்லது 3 மாதம் விட்டீங்கன்னா அடிக்கு ஒருக்கா கிளறி விட்டு தண்ணி மட்டும் தொளிச்சு விடணும், தேவைப்பட்டால் சாணி போடலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 3 மாதம் கழித்து அது ஒரு மக்கிய உரம், உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோ 10 கிலோ பக்கம் ஒரு மக்கிய உரம் அதில் கிடச்சிரும். நீங்கள் அதையே பயன்படுத்த ஆரம்பிக்கலாம், கழிவும் வெளியில் போகாது. இப்போ நம்ம மாநகராட்சியும் அதைத்தான் முக்கியமாக செயல்படுத்திட்டு வர்றாங்க, பிளாஸ்டிக் கழிவு மட்டும்தான் நீ அவங்க எடுப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி சொந்தமாகவே மக்கக்கூடிய கழிவுகளை வச்சு மக்கிய உரம் தயாரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இதில் ஒரு கிடைக்கக்கூடிய கூடுதல் தகவல். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உரங்கள், அங்கக உரங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கும், ஏன் நம்ம சாதாரண மண் போட்டு பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாகவே மாடி தோட்டத்தில் மாடியில் வெயிட் அதிகமாக ஏற்றக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் மண் போட்டிங்கன்னா அதை தூக்கிட்டு போகிறதும் கஷ்டம், திரும்ப அந்த மண்ணை வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறதுங்கிறது அதை விட கஷ்டம். அப்போ என்னென்னா நீங்கள் அங்கக உரம் மண்ணோட சரி அளவு இல்லைன்னா ஒரு 1/4 பங்கு மண், மிச்சம் 1/4 பங்கு வந்துட்டு இந்த மாதிரி தொட்டி கலவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா வெயிட் அதிகமாகாது மேலே உங்கள் மாடியில். நீங்கள் பைகளில் போட்டு ஒவ்வொரு பக்கமாக மாற்றி தூக்கி வைக்கிறதும் ரொம்ப சிரமம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இது. அப்புறம் நீங்கள் சுழற்சி முறையில் அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு தடவை பயன்படுத்திட்டீங்க தொட்டி கலவையை, என்ன பண்ணலாம், திரும்ப அந்த இது பயிர் முடிஞ்ச உடனே எடுத்துகிட்டு அந்த தொட்டி கலவையை லைட்டாக கீழே கொட்டி ஃபுல்லாக ஒரு கலக்கு கலக்கிட்டு திரும்பவும் கொஞ்சம் அங்கே உரத்தை அது கூட சேர்த்து தொட்டியில் போட்டு ஒரு 10 நாள் கழித்து பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ரீயூஸ் மறுசுழற்சி முறைக்கு ரொம்ப தேவையானதாக இருக்குது. ஸோ இயற்கையாக காய்கறிகள் அங்ககூரம் பயன்படுத்துறதுனால இயற்கையான காய்கறிகள் கிடைக்கும். அதனால் நம்மளுடைய கோலும் வந்துட்டு அச்சீவ் ஆக போகுது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும், பயிருக்கு தேவையான சத்து கிடைக்கும். அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா சில நாட்கள் 2 நாள் 3 நாள் வெளியில் போகிற மாதிரி இருந்தாலும் இந்த அங்கக உரங்கள் பயன்படுத்துறதுனால மக்கிய உரம் இருக்கிறதுனால நீர்பிடிப்பு தன்மை இருக்குதுன்னா செடிகள் வாட்டை வந்துட்டு அதிகமாக நமக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய பயன்கள் மாடித்தோட்டத்தில் இருக்கிற அங்கக உரம் பயன்படுத்துறதுனால கிடைக்கிது. அங்கக உரம் இல்லாமல் மாடித்தோட்டம் செய்ய முடியுமா? அடுத்த கேள்வி. கட்டாயம் முடியும், செய்யலாம். ஏன்னா மண்ணில் வந்துட்டுருக்கு. அப்புறம் அங்கே உரம் மண்ணில் நிறைய பேர் போடாமையும் செய்கிறாங்க, ரசாயன உரத்தை போடுது. இதில் மட்டும் வராதாக வரும். ஆனால் என்ன நடக்கும், உங்களுக்கு திரும்பவும் ரசாயன உரத்தில் விளைஞ்ச காய்கறி தான் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மண்ணை மாற்றணும், வெயிட்டும் அதிகமாகும், மாடிகளில் பூச்சிகள் வருகை அதிகமாக இருக்கும், நமக்கு வந்துட்டு செலவும் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய தீமைகள் வந்துட்டு இருக்கிறதுங்கிறதுனால நம்ம ஒரு நன்மைக்காக நாம் வந்துட்டு அங்கக உரங்களையே தேர்ந்தெடுக்கிறோம். சரி, என்னென்ன அங்கக உரங்கள் வந்துட்டு நம்ம இப்போ மாடித்தோட்டத்தில் பயன்படுத்தலாம், எவ்வளவு பயன்படுத்தலாம்? இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா ஒரு கலவை பாட் மிக்சர் வந்துட்டு 4 வகையான பாட் மிக்சர் சொல்கிறேன். அதில் பெஸ்ட்டு எதுன்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ காய்ந்த அல்லது உலர்ந்த மண் 1-3 கிலோ, தென்னை நாற்கழிவு கொக்கோ பீட்டுன்னு சொல்லுவோம் நம்ம அதையே, அது 1-3 கிலோ, மண்புழு உரம் வெர்மி கம்போஸ்ட் 2 கிலோ, மக்கி உரம் 2 கிலோ, இது மொத்தம் 10 கிலோ வருதுங்களா? இந்த 10 கிலோவோட ஒரு கைப்பிடி அளவு வேப்ப புண்ணாக்கு, இல்லைனா தென்னம் புண்ணாக்கு, இல்லைன்னா கடலை புண்ணாக்கு. இதை மூணையுமே வந்துட்டு ஏதாவது ஒன்று மட்டும் கைப்பிடி அளவு கலந்து அது நல்லா ஓரளவுக்கு செட் ஆக வரைக்கும் அந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த புண்ணாக்கில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்துட்டு அந்த மண்புழு உரத்தில் மக்கிய உரத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை பெருக்கும். அதுக்கு ஒரு 10-15 நாள் டைம் கொடுத்து திரும்ப நட ஆரம்பிச்சிடும். இது ஒரு கலவை. இன்னொரு வகையான கலவை என்னென்னு கேட்டிங்கன்னா, மண் 1%, தென்னை நாற்கழிவு 1%, மண்புழு உரம் 1%. இப்போ 10 கிலோவுக்கு நம்ம மேலே பார்த்தோம், அதே 10 கிலோவுக்கு இங்கே எல்லாமே 1% ஒவ்வொன்றும் 3.3 கிலோ எடுத்து போட்டு மூணையும் கலக்கி நம்ம வந்துட்டு இதை பண்ணுறோம். இது கூடையும் புண்ணாக்கு சேர்க்குறோம் நுண்ணுயிர்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கிறதுக்காக. ஸோ இது ஒரு வகையான கலவை. இன்னொரு கலவை, மூணாவது கலவை என்னென்னு கேட்டிங்கன்னா, தென்னை நாற்கழிவு 2 பார்ட்டு, செம்மண் 2 பார்ட்டு, மண்புழு உரம். இப்போ இதையும் 10 கிலோவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 கிலோ தென்னை நாற்கழிவு, 4 கிலோ செம்மண், 2 கிலோ மண்புழு உரம். ஸோ இந்த ஒரு மாதிரியான ஒரு கலவை, இந்த கலவையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம். இன்னியொரு வகையான கலவை வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இதை கலவையை தான் நம்ம பெஸ்ட்டு கலவைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது முக்கியமாக காய்கறி பயிர்களுக்கு மாடித்தோட்டத்துக்காக சொல்லப்பட்ட கலவை. எல்லாமே 25%. இப்போ 10 கிலோனால் ஒவ்வொன்றும் 2.5 கிலோ, தென்னை நாற்கழிவு 2.5 கிலோ, மக்கிய உரம் 2.5 கிலோ, தொழு உரம் 2.5 கிலோ, செம்மண் 2.5 கிலோ. ஸோ இப்படி எல்லாமே போடுறதுனால தென்னை நாற்கழிவு நீர்பிடிப்புக்கு பயன்படும், மக்கிய உரம் நுண்ணுயிரிகளை பெருக்கும் ஊட்டச்சத்து கொடுக்கும், தொழு உரமும் நமக்கு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடியது, செம்மண் வந்துட்டு நுண்ணுயிர்களுக்கு ஒரு வாழ்விடமாகவும், அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்ல அதை பெனிஃபிஷியல் மைக்ரோ ஆர்கானிசம் நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை வந்துட்டு இதில் நிறையா இருக்கும். அது மக்கிய உரத்து மூலமாக பெருக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஒரு கலவை நாலும் வந்துட்டு ஒவ்வொன்றும் 2.5 கிலோ, அதாவது 100% நாலுன்னா ஒவ்வொன்றும் 25%, 2.5 கிலோ, 10 கிலோ, 4. இது நம்ம காய்கறி பயிர்களுக்கு மிகவும் உகந்ததாக வந்துட்டு இப்போ கருதப்படுது. சரி, இப்போ நம்ம இந்த மாதிரி வர்ற கலவைகளை வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு, இந்த கலவைகளை போட்டாச்சு, விதையை நட்டியாச்சு. ஸோ இதுக்கும் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் வர்ற காய்கறிகளுக்கும் ரெண்டுமே அங்கே உரத்தை பயன்படுத்தி வர்ற காய்கறிகளுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கானா? கட்டாயம் கிடையாது. ஆனால் ரசாயன உரத்தோடு கம்பேர் பண்ணுறப்போ சத்துக்களின் அளவில் ரொம்பவும் சொல்ல முடியாத அளவு வித்தியாசமெல்லாம் கிடையாது. உங்களுக்கு விளைச்சலில் வித்தியாசம் இருக்கும், சத்துக்களின் அளவில் வித்தியாசம் இருக்காது. நமக்கு வந்துட்டு முக்கியமாக சொல்லப்போனால் சத்துக்களின் அளவு தான் வேணும். ஏன்னா நம்ம மாடித்தோட்டம் போட்டு நம்ம எடுத்து விற்க போகிறதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ நம்ம வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்துக்கிறதுனால நமக்கு சத்துக்கள் வந்துட்டு இதில் நல்லா இருக்கிறதுனால நம்ம மாடித்தோட்டத்தில் அங்கே உரத்தை பயன்படுத்தி பண்ணுறது ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே,
நேயர்களே, இதுவரை மாடித்தோட்டத்தில் அங்கக உரம் இடுவது பற்றிய விரிவான தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி.